தொலைபேசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சீரியல் ஆக்ட்ரஸ் பரணி இருக்காங்க. அவங்களை பத்தி சீரியலை தாண்டி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
ஒரு பெரிய சேனல்ல வந்து ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டருக்கா என்ன கேட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஏன் ஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாம் போற? சொன்னா ஏதோ ஒரு கேரக்டர்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோமா
ஓகே
அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏதோ கேரக்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள், ஏதாவது சின்ன கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, வித்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பேமெண்ட் கம்மியாக இருந்தால் கூட பண்ணலாம், நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு.
ஓகே
அப்படியா? இல்லையே நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ அசிங்கமாக ரிப்ளை பண்ணும்போது நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவனே நினைச்சு பார்க்க மாட்டான், ஏன்னா ஒரு 90-something கே ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க இந்த அளவுக்கு கூட பேசுவாங்களா அப்படின்னு அவனே நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் அவனை பேசி விட்டுருவேன். அம்மாவுக்கு தெரியாது நான் வெளில எவ்வளோ அசிங்கம் பேஸ் பண்ணுறேன், எவ்வளோ என்னையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பாவம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இவங்க கொடுக்க போகிற அந்த 100 ரூபாய்க்காக, இவங்க கூட கொடுக்கல, ப்ரொடியூசர் கொடுக்க போகிற அந்த 100 ரூபாய்க்காக அந்த ஆர்டிஸ்ட் வந்து என் அம்மா வந்து ஃபுல் டே நிற்கணும். பெரிய ஹீரோ படத்தில் நான் செலக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஆப்வியஸாக அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து வந்தது. சொன்னாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு என்னன்னு கூட தெரியாது, பிகாஸ் அப்போ தான் அதுக்கு ஏஜ், ஸோ அதனால் வந்து தெரியாதுன்னு ஒன்று. அப்போது எங்கள் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் பேமெண்ட் கூட இல்லாமல் நடிக்கிறோம்
ஓகே
அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லைங்க அவங்க எதிர்பார்க்குறது இதுதான், அதுக்கு தான் இந்த பொண்ணையே நாங்கள் போடுறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 1 week பிஃபோர். இல்லை சாரி ஓகே
பிரேக் எடுக்க
இல்லை இல்லை ஒன்று போலண்ணா.
எம்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, அப்பர்ணா பாலமுரளி, சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்டில் விசேஷம் வரும் June 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
ஸோ கண்மணியில் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணிங்க, அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து தென்றல் வந்து எண்ணி தொடுமா அந்த சீரியலில் வர்ஷா ரோல் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எல்லா விஷயமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓரளவு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க கற்றுக்க ஓகே நமக்கும் வருது அது மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், சில ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும், கண்டிப்பாக யாருக்குமே இல்லாமல் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க?
ஆக்சுவலி நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் பெருசாக யாரும் பேக்ரவுண்ட்லலாம் எதுவும் இல்லை, எங்கே ஆடிஷன் நடந்தாலும் போய் அப்படி தான் இது பண்ணும். என்னன்னா எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக வலிக்காது, ஏன்னா அப்போ எனக்கு சினிமானாவே என்னன்னு தெரியாது. இப்போ போனோடனே எனக்கு வாய்ப்பு எடுத்து கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க.
ஸோ
அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக வலிக்காது. ஆனால் என்னன்னா எனக்கும் நிஜமாவே கடவுள் புண்ணியத்தில் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு எடுத்த உடனே ஒரு ப்ரைம் டைமில், அது பூர்ணிமா பாக்கியராஜ் மாதிரி ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு பொண்ணாக நான் நடிக்கிறேன். என்ன மாதிரி அங்கே வந்து ஒரு ஸ்டார்ஸ் யார் யாரில்னா அங்கே ஒரு 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 18 பேர் இருக்கானா, 18 பேருமே அத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்கவங்க, அதில் வந்து ஒன்றுமே தெரியாமல் போய் நின்ன ஒரே பொண்ணு நான் தான். ஸோ நிஜமாகவே எனக்கு வந்து அது ஒரு பிளெஸிங்ஸாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போதே அவங்க வந்து படம் மாதிரி அந்த ஷூட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஷூட்டில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வேறு எந்த செட்டுக்கு போனாலுமே எனக்கு என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், பிகாஸ் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பெருசாக இருந்தது. ஆனால் என்னென்னா நான் ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ட் ஆகும்போது கூட எனக்கு நிஜமாக அது கஷ்டமாக இருக்காது. இப்போ லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆனேன்.
ஓகே
அது நான் சொல்கிறேன். ஒரு பெரிய சேனலில் வந்து ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டருக்காக என்ன கேட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஏன் ஃப்ரெண்ட் கேரக்டரெல்லாம் போகிறேன்? நான் சொன்னேன் ஏதோ ஒரு கேரக்டர்னா இப்போ நாளைக்கு அதில் என்ன பார்க்கலாம், ஓ இந்த பொண்ணு நல்லா நடிக்குதுன்னு ஒரு வாய்ப்பு தரலாம், நம்ம ஏன் ஒரு விஷயத்த வந்து ரிஜெக்ட் பண்ணோம், ஏன்னா வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். கரெக்டு தானே? சொன்னால் சின்னது பெருசுன்னு இல்லாமல் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நான் போயிருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்க, இதுக்கும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ரொஃபைல் இருக்குது. இருந்தாலுமே என்ன அவங்க என்னென்ன கேட்டாங்கன்னா, ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னாங்க. நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தேன். இது எடிட் பிக்கா? எடிட் பிக் இல்லாத, அதை எடிட் பண்ணாத பிக்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. எடிட்டட் இல்லாத பிக்ஸ் அனுப்பிச்சேன். ஓகே இது வந்து கேமராவில் எடுத்ததா ஃபோனில் எடுத்ததான்னு கேட்டாங்க. கேமராவில் எடுத்தது சார். ஃபோனில் எடுத்த மாதிரி செல்ஃபிஸ் அனுப்புங்க. ஆல்ரெடி எடுத்த செல்ஃபி அனுப்பிச்சிருந்தேன். இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கீங்க அந்த செல்ஃபி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸோ கரண்ட்டில் இருக்க செல்ஃபி அமைச்சிருந்தேன். அமுச்சு முடிச்சுட்டு என்னை வந்து ஒரு 11 o'clock அவங்க லொக்கேஷன் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன்.
ஓகே
போனோடனே சுடிதார் மாற்றிட்டு வந்து காட்டுங்க, நாங்கள் மாற்றிட்டு வந்தேன். ஹேர்டு வந்து 3 style ஹேர்டு பண்ணி வந்து காமிங்கன்னு சொன்னாங்க. பண்ணேன், சேனலுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. ஓகே செலக்டடு பேமெண்ட் பேசினாங்க. ஓகே, இப்போ நான் மார்னிங்லேருந்து இப்படி நடந்த ஸ்ட்ரகிளில் எனக்கு வந்து ஈவினிங் 5:00 தான் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க ஒரு கோவிலில்.
ஓகே,
நான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு கோவிலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறேன் ஃபர்ஸ்ட் ஷாட். நான் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கேன். ஓகே, புது சேனல், ஒரு புது கேரக்டர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேரக்டர் யார் பண்ணியிருந்தா, அவங்க எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு, சீன் பேப்பர் வந்து ஒரு 10 பக்கம் சீன் பேப்பர் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு
நிஜமாக பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஏன்னா எந்த இடமுமே ஒன்றுமே தெரியாமல் போய் உட்காந்தா நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக நான் சீன் பேப்பர்லாம் எங்கே போனாலும் படிச்சுட்டும் போய் உட்காந்து இப்படி பிரைட்டாக உட்காந்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுதான் டைலாக் வரைக்கும் சொல்லிட்டெல்லாம் போயிட்டாங்க. டக்குன்னு காதுக்கு கேட்குது அங்கே ஏதோ ஒரு சின்னதாக கிளம்சி ஆகுதுன்னு. நமக்கு தான் நமக்கு ஒரு கெட்டது நடந்தால் டக்குன்னு தெரிஞ்சிருமே, என் மனசில் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். டைரக்டர் போய் கேமராமேன் சார்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. கடைசியாக வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்களை தீபான்னு கூப்பிடாதீங்க, சும்மா வாமா போமான்னு பேசுங்க. ஏன்னா தீபான்னு சொன்னால் அந்த கேரக்டரோட நேம் வந்து தீபா. ஸோ நான் ரிஜிஸ்டர் ஆகிடுவேனா. ஸோ வந்து இப்போ என்னை இது எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இது ஏதோ ரோட்டில் போன ஒரு பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் வந்து பேசின மாதிரி அப்படி மாற்றிட்டாங்க அந்த சீனு.
ஓகே,
இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10 பக்கம் சீனு, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கமும் ஆக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இது வந்து அப்போ த்ரோட்டை வரல. ஏன்னா இப்போ நடிக்க போகிற நேரத்தில் இப்படி வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவங்க சேனலுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. காலையிலேருந்து பார்த்து செலக்ட் பண்ண அந்த சேனலு, நாங்கள் ஸ்பாட்டில் போய் உட்காரும் போது
ஓகே
அவங்க ஏதோ சம் ரீசன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து அந்த கேரக்டர் பண்ண போகிறதுலன்னு. அப்படி இப்படி பிரைட்டாக இருந்தேன்னா இப்படி
ஆகிட்டேன்,
அப்படியே ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன். ஒரு கோயிலில் ஷூட் போகுது எனக்கு என்னென்னா, ஓகே நம்ம இங்கே எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் நடிச்சு கொடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீ எங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க. ஆனால் அப்போ கூட நான் என்ன யோசிச்சேன்னா, டைம் 5:00 ஆகிடுச்சு, 6:00 வரைக்கும் தான் அந்த லொக்கேஷன் இவங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணேனா அது அவங்களுக்கு தான் கஷ்டம்.
ஓகே,
கரெக்டு தானே? ஸோ நமக்கு வந்து அப்படி தான் யோசிக்க தோணுது, நான் இந்த டைமில் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவங்க யாரை தேடி போவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் மற்றவங்கள நீ கடைசி வரைக்கும் என்றைக்கு இப்படி யோசிச்சிட்டே இருக்கியோ அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க, ஹர்ட் ஆகிடுவாங்க, நீ கடைசி வரைக்கும் நீ ஹர்ட் ஆகிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா, இதுதான் நம்ம நேச்சரில், நம்மளால் மாற்றிக்க முடியாது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 1 வீக் பிஃபோர்.
ஓகே, டோன்ட் வரி.
இல்லை சாரி,
இல்லை டோன்ட் கெட் இன்
ஓகே.
பிரேக் எடுக்கிறதுனா
இல்லை, லோன்
இல்லை, டோன்ட் வரி.
ஓகே,
இன்னுமே இது மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க.
கண்டிப்பா
இன்னும் ஒருத்தவங்களோட வளர்ச்சியில அவங்களுக்கு எந்த விதமான பங்குமே இல்லை இல்லையா? லைக் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்களோட கேண்டில் அணைக்கிறதால நம்ம கேண்டில் வந்து பிரகாசமாக எரியாது.
கண்டிப்பாக இல்லை.
ஸோ இது மாதிரி மற்றவங்களை வந்து கீழே தள்ளி விடுறதால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது?
நிஜமாக தெரியல. கேட்டால் இல்லைம்மா அது வந்து மேலிடம் தான் முடிவு பண்ணணும், மேலிடம். அப்படி மேலிடம் இன்னும் என்ன எதிர்பார்க்குது?
கண்டிப்பாக
இல்லை. இப்போ நமக்கே நம்ம மேலே வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறதுக்கும் நம்ம கெப்பாசிட்டி இல்லையா? இல்லை இப்போ வந்து நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணலாம் நான் முடிவு எடுக்கும் போது எனக்கு ஏஜ் வந்து 21. அப்போ வந்து நானுமே வந்து என்னாலுமே இல்லை நான் லீட் தான் பண்ணுவேன் அப்படின்னு என்னால் வெயிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் யோசிக்கும் போது இல்லை, இன்னும் நீ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாளைக்கு எனக்கு என்னோட ஏஜ் போயிடுச்சுன்னு நல்லா கேரக்டர் கூட பண்ண முடியாது.
கண்டிப்பாக
கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு பர்சனாலிட்டி இல்லாமலோ இல்லைனா எங்களுக்கு திறமை இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. கரெக்ட்.
ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசுவாங்க. நார்மலாகவே இது வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாகவே வந்து வித்தவுட் ஜெண்டர் யாராக இருந்தாலுமே எந்த ஜென்டராக இருந்தாலுமே ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி பேசுவாங்கன்னா அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அது மாதிரியான பேச்சுக்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பார்க்கும்போதே அந்த முன்னே வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க மீடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டு இப்போ வந்து நீங்கள் அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறதால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க ஃபார் ஷோர் ஆக்சுவலி. ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சே என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகியிருக்கோம்ல.
ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஜென்ரலாக, யாரை ஃபோன் பண்ணிட்டு அம்மா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் என்னென்னா அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோமா
ஓகே
அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏதோ கேரக்டர் ரோல் இருந்தால் கூட சொல்லுங்கள், ஏதாவது சின்ன கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, வித்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பேமெண்ட் கம்மியாக இருந்தால் கூட பண்ணலாம், நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு.
ஓகே,
அப்படியா? இல்லையே நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க.
ஓகே
அப்படின்னு சார். அப்படிங்களா சார்? உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்குலாம் நான் விளக்க சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களை கூட தான் அவங்க முதுகு பின்னாடி இவன் நான் ஊர்ல ஒரு கொலையே பண்ணிட்டு வந்துட்டான்னு கூட தான் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ வந்து எனக்கு பின்னாடி சொல்றவன் ஓகே நிஜமாவே எனக்கு பின்னாடி சொல்ல என்ன வேணா சொல்லுவான் இந்த பொண்ணா என்ன வேணா சொல்லுவான்.
ஆமா
அப்போ நான் ஒரு ஒருத்தர் போய் திரும்பி திரும்பி அவனே முதுகு பின்னாடிதான் பேசிட்டு இருக்கான். கரெக்ட் தானே?
இப்ப வந்து நீங்க தென்றல் வந்த எண்ணெய் தொடும்ல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நெகட்டிவ் ரோல்னாலே கண்டிப்பா வீட்டுல இருக்க பாட்டி எல்லாம் பார்க்கும் போது திட்டிட்டே இருப்பாங்க, அது உண்மை அப்படின்றது அப்படியே முழுக்கிடுவாங்க அந்த சீரியல்குள்ள. சோ அப்படி இருக்கும் போது யாராச்சும் வந்து உண்மைன்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து ஏமா இப்படி பண்றேன் அது மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பேசிருக்காங்களா?
ஆக்சுவலி உண்மை என்னன்னா நம்ம வந்து இப்போ இருக்க மாதிரி சீரியல்ல இருக்க மாட்டோம். அது கண்டிப்பா நம்ம வந்து இப்போ ஒரு அண்ணி கேரக்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மள பக்க அண்ணியா காட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். நீங்க வந்து லூசர் விடக்கூடாது, உங்க தலை வந்து பின்னிதான் இருக்கணும், நீங்க பெரிய பொட்டுதான் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆடியன்ஸ்க்கு இவங்க தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிஜமாவே ஒரு டைம் எடுக்கும். உண்மை அதுதான், ஏன்னா நம்ம அதுல இருக்க மாதிரி நேர்ல இருக்கவே மாட்டோம், அதுதான் உண்மை. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா இப்ப நான் கண்மணி மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்.
ஆமா
சோ அப்ப வந்து என்ன நிறைய பேர் நேர்ல பார்க்கும் போது சூப்பரா பண்ணுவான் நீ நேத்து டைலாக் சொன்ன பாருமா சொன்னமா என் வீட்டுல சோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் என்னன்னா நம்மள வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப யாராவது ஒருத்தர் திண்ணல் வந்து தொடுமா நான் டெய்லி பாப்பனே அப்படின்வாங்க. அப்படி இல்ல நான் அதுல நடிக்கிறேனே சொல்றேங்க, நான் டெய்லி பாப்பனே. ஹீரோயின் இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க. அவங்க அண்ணன் இருக்காருல்ல? ஆமா இருக்காங்க. அவங்க அண்ணனோட வைஃப் இருக்குல்ல, அதான் ஹீரோயினோட அண்ணி. ஆமா அது நான் தாங்க. என்னம்மா சொல்ற நீயா அது சல்வாரோ இல்ல ரோட்ல ஏதோ போட்டு போகும்போது நிஜமாவே யாருக்கும் அடையாளம் தெரியாதுதான் உண்மை. பட் வந்திருக்கு நிறைய பாராட்டு வந்திருக்குன்னா அது கண்மணி மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும் போது, ஏன்னா அது ஒரு பிரைம் டைம் ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பாசிட்டிவா நிறைய லேடிஸ் வந்து சொல்லிருக்காங்க.
ஓகே நைஸ். தெரிஞ்சவங்க பேசுறது ஒரு பக்கம் நம்ம பேசிட்டோம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன வேணாலும் யார் பேஜில் வேணாலும் நம்ம போய் யார் ஃபோட்டோக்கு வேணாலும் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடலாம்.
கண்டிப்பாக
அது மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இன்ஸ்டாகிராம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யாருனே தெரியாதவங்களாம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம்.
கண்டிப்பாக
சரி போ அப்படின்னு விட்டுருவோம். அது அதுக்காக தான் வந்து வந்து பேசுறது, இல்லைன்னா வந்து அவங்களோட அட்டென்ஷன் கெயின் பண்ணணும்.
ஓகே
எப்படியாச்சும் வந்து பேசிடுவாங்களா, திட்டுறதுக்காகவாச்சும் இவங்க இந்த இந்த செலிபிரிட்டி வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுவாங்களா நமக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில வந்து பேட் காமெண்ட்ஸா இருக்கட்டும் பாடி ஷேமிங்கா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்ல இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் வந்து காமெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் வந்து என்னோட கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுவேன்.
ஓகே
பிகாஸ் என்னன்னா அவனுங்க சொல்கிறது வந்து என்ன ஹர்ட் பண்ணதோ இல்லையோ. இப்போ என் வீட்டில் என் அக்கா யூஸ் பண்ணுறான், என் அப்பா யூஸ் பண்ணுவான், என் அம்மா இல்லை நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இந்த இன்ஸ்டாகிராம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பான். கரெக்டு தானே? ஸோ அப்படின்னும் போது மேபி இப்போ என்ன ஆகிடும்னா நம்ம ஆளுங்க இப்போ ஒருத்தன் வந்து சூப்பர்னுட்டானா அடுத்து உள்ள 100 பேர் சூப்பர் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் டப்புன்னு ஒரு தப்பான கமெண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் மற்ற அந்த 100 பேரும் போய் செக் பண்ணுவாங்க.
ஓகே
ஓகேவா? இப்போ என்னோட ட்ரெஸ்ல ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அந்த ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் அதை பார்க்குற அந்த கமெண்ட்டை பார்க்குற எல்லாமே போய் அந்த போட்டோ ஜூம் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கு தானே அந்த ஆப்ஷனே இருக்கு, கரெக்ட் தான். எனக்கு பிடிக்கல நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி பர்சனல் மெசேஜ்ல நிறைய வரும், நிறைய நல்ல நல்ல மெசேஜஸ் வரும், அதுவும் உண்மை. நிறைய நல்ல மெசேஜ் வரும், அதுக்கு ஈக்குவலாக தப்பான மெசேஜஸ் நிறைய வரும். ஸோ என்னன்னா இப்போ நம்மளா வந்து நிஜமா பார்க்க வந்து சைலண்டா தான் இருப்போம், கரெக்ட் தானே? ஸோ ஆனா என்னன்னா நமக்கும் வாய் இருக்கு, நம்மளும் கிண்ணாங்கன்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் இறங்குவோம், அதுதான் உண்மை. இல்ல அதாவது கம்மன் இருக்க வரைக்கும் தான் வந்து மாணிக்கமா இருப்போம், சிந்திட்டானா பாஷாவாயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன எனக்கு ரிப்ளை பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா நான் ரொம்ப மரியாதையா மெசேஜ் பண்ணுவேன். இன்கேஸ் அவங்க ஏதாவது தப்பா மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து இந்த டைப் பண்ணிட்டு அதுக்கே எனக்கு டைம் ஆகும். அவன் கேட்டவொடனே எனக்கு ஒரு கோபம் வரும்ல, அது அந்த கோபம் வெளியில போறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அசிங்கமா ரிப்ளை பண்ணணும் நான் பண்ணிடுவேன். ஏன்னா அவனே நினைச்சு பார்க்க மாட்டான், என்னங்க ஒரு 90-something கே ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க இந்த அளவு கூட பேசுவாங்களா அப்படின்னு அவனே நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் அவனை பேசி விட்டுருவேன்.
அவங்களும் மனுஷங்க தானே,
கண்டிப்பாக தான் செய்வோம். வாய்ஸ் நோட்டே போகணும், ஏன்னா வாய்ஸ் நோட் பண்ணும்போது தான் அந்த தப்பா அவனை நான் திட்டும் போது அந்த டெப்த் அவனுக்கு புரியும்.
ஆமா டெக்ஸ்ட்ல படிக்கும் போது தெரியாது,
சப்புன்னு ஆயிடும்ல. ஸோ அதனால நான் யோசிக்கவே மாட்டேன், நான் வாய்ஸ் நோட்டு இந்த அளவுக்கு தப்பா நானும் திரும்ப கேட்க முடியுமோ திட்டிடுவேன். உனக்கு வாய் இருக்குமா எனக்கு வாய் இல்லையா, நீ எனக்கு கமெண்ட் பண்ண நானும் தான் உனக்கு
கமெண்ட் பண்ணுறேன். தெரிஞ்சு அதே கெட்ட வரேன்,
எனக்கு ஜாஸ்தியாவே தெரியும், கரெக்ட் தானே. ஸோ வெளியில காட்டாத வரைக்கும் தான் ஓகே. ஏன்னா பிகாஸ் அதான் நீங்க என்ன நார்மலா இது பண்ணீங்கன்னா நானும் ரொம்ப நார்மலாகவே இருப்பேன், சீண்டிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால
நெகட்டிவிட்டி பத்தியெல்லாம் நிறைய பேசிட்டோம், நடுவில் கொஞ்சமாச்சு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு வந்து நான் லைஃப் லாங் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா அது
யார்? ஆக்சுவலி வந்து எனக்கு பெருசாக வந்து என் ஃபேமிலியை தாண்டி எனக்கு வெளில ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும் கண்டிப்பாக அது என் ஃபேமிலி தான், அதுவும் சொல்லப்போனால் என் அம்மா தான். என் அம்மா வந்து நிஜமா இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பசங்க வந்து பெருசு, என் அம்மாவுக்கு நான் ரொம்ப பெருசு. ஓகே அவங்க வந்து சும்மாவே இல்லை, பாப்பா உன் வேல்யூலாம் உனக்கு தெரியல பாப்பா, அந்த அளவுக்கு எங்க அம்மா பேசுவாங்க. ஆனா பாவம் என் அம்மாக்கு தெரியாது நான் வெளில எவ்வளவு அசிங்கம் பேஸ் பண்றேன், எவ்வளவு என்னையும் ரிஜெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் பாவம் எங்க அம்மாக்கு தெரியாது. எங்க அம்மா பொறுத்தவரைக்கும் உலகத்திலேயே நான் தான் அழகு,
காக்கைக்கு தண்ணிமாவே
அது எங்க அம்மா ஒரு ரெண்டு ஸ்டெப் ஜாஸ்தியாவே போயிடுவாங்க, இவ்வளவு இப்ப எனக்கு போய் இவ்வளவு அழகா நீ பிறந்த அப்படிலாம் எங்க அம்மா சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதனால எனக்கு நிஜமா அது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நிஜமாவே எங்க அம்மா வந்து இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரண்ட்ஸ் இல்ல தப்பு பண்ணிட்டியா போச்சு போ உன் லைஃபே அவ்வளவுதான் அப்படிலாம் பேசி நான் பார்த்துருக்கேன். என் அம்மா இல்லை தப்பு தானே பண்ணிட்டேன், நான் உன் வயசுல யாரும் இது பண்ணது இல்லையா, நானே வயசுல பண்ணியிருக்கேன் போ அப்படின்னு போது இல்லை அட்லீஸ்ட்ல அது ஆக்சுவலி அம்மா என்னை சமாதானப்படுத்த தான் சொல்லுவாங்க. ஆனால் இல்லை அது கூட எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்கல்ல, என் அம்மா என்கிட்ட அது மாதிரி பேசுறதுனால தான் நான் நிஜமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் கூட என்கிட்ட இல்லை, நான் என் அம்மாட்ட ஷேர் பண்ண முடியும். இதே அம்மா என்னை மிரட்டிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் நிஜமாக வெளியில் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா கூட இதை சொன்னா இவங்க இதை விட ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்களேன்னு ஒரு பயம் வந்துடும் கண்டிப்பா இல்லையா. ஸோ அதனால நிஜமா எனக்கு எங்க அம்மாக்கு தான். ஸோ அதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயம், எனக்கு என்கிட்ட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நான் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவேன். அவங்க ஏதாவது நம்மளை பாத்துக்க வருவாங்க, நான் வந்து அவங்களை பர்சனலா நான் அவங்களை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அவங்க அன்னைக்கு டே ஷூட் முடிச்சுட்டு போகும்போது சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்தேம்மா, ஏன்னா வந்து முக்கியமா நம்ம அவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அது நிஜமா நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னா, என் அம்மா வந்து நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட என் அம்மா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாங்க.
ஓகே
மேக்கப் அசிஸ்டண்டா என் அம்மா வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து என் அம்மா வந்து சொல்லுவாங்க அவங்க எந்த அளவுக்கு என் அம்மா வந்து இவ்வளோ மட்டமா ட்ரீட் பண்ணாங்கன்னு என் அம்மா வந்து ஷேர் பண்ணுவாங்க.
ஓகே
ஸோ அன்னைக்கு வந்து ஐ திங்க் 100 ரூபாய்னு நினைக்கிறேன் என் அம்மாவோட சம்பளம் வந்து 100 ரூபாய். ஸோ அந்த இவங்க கொடுக்க போற அந்த 100 ரூபாய்க்காக, இவங்க கூட கொடுக்கல ப்ரொடியூசர் கொடுக்க போற அந்த 100 ரூபாய்க்காக அந்த ஆர்டிஸ்ட் வந்து என் அம்மா வந்து ஃபுல் டே நிற்கணும்.
ஓகே
இப்போ ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஷார்ட் இல்லைன்னா நம்ம உட்காந்துருவோம், ஆனால் அவங்க கண்ணுக்கு எதிராக வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து நின்றுட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஷூட்டே 9:00 தான் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் என் அம்மா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட அந்த பின்னெல்லாம் ஜடையெல்லாம் கழுட்டி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு அவங்க தலைக்கு வந்து ஹேர் போட்டு மசாஜ் பண்ணி கொண்ட வரைக்கும் போட்டுட்டு என் அம்மா அந்த 100 ரூபீஸ்க்காக என் வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு எங்களுக்கும் தெரியாது நானும் என் பொண்ணும் நாளைக்கு நடிக்க போவாலாம் தெரியாது, பட் ஆனால் என் அம்மா வந்து அன்னைக்கு ஃபுல்லாக கால் வலிச்சுதுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் அதை பாக்குறல, நான் ஒரு அக்காவோ ஒரு தம்பியவோ நான் கூட்டிட்டு வரும்போது நிச்சயமாவே இப்ப என் வீட்டுல இருந்து எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வந்தா எப்படி அவங்க நம்ம ட்ரீட் பண்ணுவோம்? அவங்க நின்றுட்டுதான் நிக்க விட மாட்டேன், உட்காருங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுவாங்க. பிகாஸ் என்ன, அதுதான் பேசிக் இல்ல. சோ இது மாதிரி நல்ல விஷயம்லாம் நான் வந்து நான் அம்மா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இல்ல என் அம்மா எனக்கு அதை சொல்லனா நான் வெளியில அதை மத்தவங்க கிட்ட காட்ட
மாட்டேன்ல.
சோ அதனால வந்து எப்பவுமே எனக்கு எங்க அம்மானா ரொம்ப ஸ்பெஷல்.
எல்லாருக்குமே வந்து மூவிஸ் தான் வந்து அல்டிமேட் கோலா இருக்கும் இல்லையா? யாருமே வந்துட்டு நம்ம சீரியல் பண்ணணும்னு வரவங்க ரொம்ப கம்மி
தான்
மூவிஸ்க்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம சீரியல் பண்ணுவோமே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மூவிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சா, ஆஃபர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சா?
ஆக்சுவலி நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடிக்க வரும்போது காலேஜ் முடித்தோடனே ஹீரோயின் தான் அப்படின்ற சென்ஸில் தான் வந்தோம். நாங்கள் நிறைய மலையாள மூவிஸ் எல்லாம் ட்ரையும் பண்ணியிருக்கோம்.
ஓகே
அப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தில் வந்து என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் எனக்கு அப்போ வந்து ஒரு 20 அது மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தில் என்ன செலக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஆப்வியஸாக அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னன்னு கூட தெரியாது, பிகாஸ் அவ்வளோ தான் அதுக்கு ஏஜ். ஸோ அதனால் வந்து தெரியாதுன்னு ஒன்று. அப்போது எங்கள் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் பேமெண்ட் கூட இல்லாமல் நடிக்கிறோம்
ஓகே
அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லைங்க அவங்க எதிர்பார்க்கறது இதுதான், அதுக்கு தான் இந்த பொண்ணே நாங்கள் போடுறோம்.
ஓகே
ஸோ அப்படின்னு ஒரு டைமில் வந்து எனக்கும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுமோ எல்லா இடத்துலையும் இதே கேட்டு இல்லை உங்க நடிச்சா போதும் ஓகே, ஏன் ஹீரோயின் தான் என்ன அக்கா அப்படின்னு இது பண்ணோம். அப்புறம் மூவிஸ்ன்னும் போதே அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, சீரியல்.
ஓகே
ஸோ அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சீரியலுக்குள்ள ஓடிட்டே இருக்கு.
ஓகே நைஸ்.
ஆனா இப்பவும் ஆக்சுவலி பண்றேன், இப்போ ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். நம்ம வெற்றிமாறன் சார் பேனர்ல வந்து ஒரு படம் வந்து
ஓகே
ஒரு கேரக்டர் ரோல் தான் ஒன்று பண்ணியிருக்கேன், அங்க ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சி எஸ் அமுதன் சார் அவங்க வந்து விஜய் ஆண்டனி சார் வச்சு ஒரு படம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நான் சி எஸ் அமுதன் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஓகே
ஸோ அது மூலமா இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் வந்தது. ரொம்ப போய் நிறைய ஆடிஷன் அட்டெண்ட் பண்றது அப்படியெல்லாம் இல்லாம அவங்க சைட்ல இருந்து நம்ம கால் பண்ணுவாங்க.
ஓகே, உங்களோட வர்க்க பார்த்து
உங்களோட வர்க் ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாவது ஆட்ஸ் நடிச்சிருப்போம், ஏதாவது ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி எல்லாம் பார்த்து கூப்பிடும் போது போய் நடிக்கிறது. மற்றபடி நானா போய் வாய்ப்பு தேடி சீரியலுக்கு ட்ரை பண்ற அளவுக்கு மூவிஸ் பண்ணதில்லை.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் தெரியாத டைம்லலாம் நம்ம பயங்கர எக்ஸ்பென்சிவாக 15-20,000 ஐ யூஸ் டு பை.
ஓகே,
இந்த ஒரு தடவை போய் ஒரு தடவை கார்ட்ஸ் வைப் பண்ணாலே 20-25 அந்த மாதிரிலாம் போகும்.